Welcome to the Amiga Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The Amiga Gateway is a gateway to truth in these end times.
Omega நுழைவாயில் இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்திற்குள் மக்களை வழிநடத்தும் ஒரு ஊழியமாகும்.
Jesus is coming very soon.
இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார்.
And God is revealing truth to the church in these end times like never before.
இதற்கு முன்பு ஒருபோதும் செய்திராத வகையில் தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய சபைக்கு ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி தருகிறார்.
And I trust that you'll be blessed by these truths as we share them with you.
இந்த சத்திய போதனைகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் இதனாலே பயனடைவீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன்.
We are dealing with a series, the quest to walk with God.
தேவனோடு கூட நடக்க வேண்டுமே என்ற இருதய வேட்கையை குறித்த பாடத்தை தொடர்பாடமாய் கவனித்து வருகிறோம்.
And we're dealing with now the second part of looking at the mind and the role that it plays in our walk with God.
தேவனோடுள்ள நம்முடைய அனுதின நடக்கையிலே நம்முடைய மனம் ஆற்றுகிற பங்கை குறித்து இரண்டாம் பாகமாய் கவனித்து வருகிறோம்.
In the last session we saw that the mind is one of the greatest faculties that God has given us.
கடந்த நிகழ்ச்சியிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய மனம் என்பதை கவனித்தோம்.
And we need to know what place the mind has in our walk with God.
தேவனோடுள்ள நம்முடைய நடக்கையில் மனதுக்கு எப்படிப்பட்ட பங்கு இருக்கிறது என்பதை குறித்து கவனித்தோம்.
The apostle Paul said that we can be totally transformed by the renewing of our mind.
நம்முடைய மனம் புதிதாகிறதின் மூலமாக முழுமையான மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.
You know, that is an amazing statement.
இது ஒரு வியப்பூட்டும் கூற்று.
This was written to spirit-filled Christians.
ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட வாக்கியம் இது.
And Paul was saying, you know, when we are born again, our mind is not renewed.
பவுல் சொல்லுகிறார், நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறது இல்லையா?
But when it is, a total transformation happens to us.
ஆனால் மனம் புதிதாகும் போது ஒரு முழுமையான மறுரூப மாற்றம் நம்மில் ஏற்பட்டு விடுகிறது.
And we looked at the conflict that we have between the mind and our spirit.
நம்முடைய மனதுக்கும் ஆவிக்கும் இடையே ஏற்படுகிற போராட்டத்தை சற்று கவனித்தோம்.
And it's only when the two are unified can we really begin to move into the realm of the spirit.
மனமும் இருதயமும் ஒன்றாய் இணையும் பொழுதுதான் ஆவியின் மண்டலத்துக்குள் மகிழ்ச்சியாய் நடைபெற முடியும் என்பதை குறித்து கவனித்தோம்.
And so important that we learn to bring our mind under subjection to the spirit of God.
தேவனுடைய ஆவியானவருக்கு நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகும்.
I want to tell you a little story.
ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன்.
Recently, a caterpillar crawled into our house.
சமீபத்திலே ஒரு கம்பளி புழு எங்கள் வீட்டுக்குள்ளாய் தவழ்ந்து வந்தது.
And it attached itself to the stem of a plant in our home.
எங்கள் வீட்டிலே இருந்த ஒரு செடியின் கிளையிலே அது ஒட்டி கொண்டது.
When I looked at it 4 days later,
நான்கு நாட்கள் கழித்து அந்த கம்பளி புழுவை நான் பார்த்தேன்.
It had undergone a change.
அது ஒரு மாறுதலை அடைந்திருந்தது.
It had folded its wings.
தன்னுடைய சட்டைகளை எல்லாம் மடக்கி கொண்டு.
And it was now encased in a hard casing.
இப்பொழுது ஒரு கூட்டுக்குள் அடைபட்டு கிடந்தது.
You couldn't see the butterfly anymore.
இப்பொழுது ஒரு வண்ணத்து பூச்சியை நான் பார்க்க முடியவில்லை.
And I began to wonder what is going on inside of that little casing.
அந்த சின்ன கூட்டுக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு அரிய ஆவலை தூண்டியது.
Then I noticed a few days later again.
சில நாட்கள் கழித்து திரும்பவும் ஒன்றை கவனித்தேன்.
That the casing became a beautiful emerald green color.
அந்த கூடு ஒரு அருமையான பசுமையான நிறத்தில் மாறியது.
And it was fringed with spots of gold.
அதிலே பொன் புள்ளிகள் அங்கும் இங்குமாய் அழகாய் உண்டாகி இருந்தன.
It was very beautiful.
பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு கண்கொள்ளா காட்சி.
It stayed like that for quite a few more days.
இன்னும் சில நாட்களுக்கு அப்படியே நிலைத்திருந்தது.
Then one morning,
திடீரென்று ஒரு நாள் காலை பொழுதில்,
it broke out of that casing.
அந்த கூட்டிலிருந்து அது உடைத்துக் கொண்டு விடுபட்டு வெளியேறியது.
And the most beautiful butterfly you could imagine came out.
ஒரு அழகான வண்ணத்து பூச்சி அந்த கூட்டிலிருந்து பறந்து வந்ததை கற்பனை செய்து பாருங்கள்.
And that's what this word transformed means in Romans chapter 12.
ரோமர் 12 ஆம் அதிகாரத்தில் மறுரூபம் ஆகுங்கள் என்ற வார்த்தை சரியாக இதற்கு இணையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
That's the kind of transformation we're talking about.
இப்படிப்பட்ட மறுரூப மாற்றத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
It started as a caterpillar which is earthbound and just crawls along.
இந்த பூமியோடு கூட கட்டுப்பட்டு தரையிலே தவழக்கூடிய ஒரு கூட்டு புழுவாய் தன் பயணத்தை துவங்கியது.
And it ended with a beautiful butterfly which could fly into the heavens.
முடிவிலே ஆகாயத்தில் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சியாய் அது உருமாறி விட்டது.
And that's what the word means, be transformed by the renewing of your mind.
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற வசனம் இதை நான் அர்த்தப்படுத்தி சொல்லுகிறது.
That transformation is a transition from the natural realm to the spiritual realm.
இந்த மறுரூபம் இயற்கையான ரீதியிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் கடந்து செல்லும் ஒரு பரிமாற்றம்.
Now this can only be achieved when our minds are renewed and cleaned and all darkness is out.
நம்முடைய மனம் புதிதாகி உள்ளிருக்கிற இருளெல்லாம் அகல செய்து தூய்மையை அடையும் பொழுது மாத்திரம்தான் இந்த மறுரூபம் சாத்தியமாகும்.
We saw how that our minds are filled with truth and error.
நம்முடைய மனதிலே சத்தியங்களும் தவறான பல காரியங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய அவல நிலையை குறித்து கவனித்தோம்.
Everything you look at, every picture you see is filed away in your brain.
நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும், நீங்கள் காணும் ஒவ்வொரு பட காட்சியும் உங்கள் மனதிலே பதிந்துவிடும்.
Everything you hear is filed away in your brain.
நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் மனதிலே பதிந்துவிடும்.
And until that becomes clean, we cannot be transformed.
அவைகள் முழுவதுமாய் அகற்றப்பட்டு தூய்மையை அடைகிற வரை மறுரூபத்துக்கான வழியை நீங்கள் காண முடியாது.
You see, once our spirit, which is connected with the Lord and the mind of the Lord, and our mind are unified, a bridge opens up into the realm of the spirit.
கர்த்தருடைய சிந்தையோடு நம்முடைய ஆவி இணையும் பொழுது, நம்முடைய ஆவியோடு நம்முடைய மனமும் இணைந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் ஆவியின் மண்டலத்துக்குள் கடந்து செல்லக்கூடிய இணைப்பு பாலத்தில் நாம் முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவோம்.
When all of the uncleanness is gone from our mind and the memory banks have been cleaned out of everything that's not of God.
தேவனுக்கு சம்பந்தமில்லாத எது நம்முடைய மனத்திரையில் பதிந்திருந்தாலும் நம்முடைய நினைவலைகளை விட்டு முழுவதுமாய் அவைகளை அகற்றி மனதை சுத்தமாக்கினால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும்.
Then there's no hindrance to the flow of light from our spirit through our brain into our physical body.
அப்பொழுதுதான் ஆவிக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் ஜீவன் நம்முடைய மனதின் அலை வழியாக சரீரத்துக்குள் எந்த தங்கு தடையும் இன்றி பாய்ந்து செல்லும்.
You see, when Jesus was on the Mount of Transfiguration,
இயேசு மறுரூபமடைந்து இருப்பதை பார்க்கிறோம்.
The same word is used, transformed, it's rendered transfigured.
இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று இதே பதத்துக்கு அடையாளமாய் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
It says he was transfigured or transformed before them.
அவர்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபம் அடைந்தார்.
And light began to flow out of his body.
அவருடைய சரீரத்திலிருந்து வெளிச்சம் பாய துவங்கியது.
His very clothes began to shine.
அவருடைய வஸ்திரம் பிரகாசித்தது.
And that's what Paul was talking about.
பவுலும் இதை குறித்து தான் பேசுகிறார்.
Be you transformed by the renewing of your mind.
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள்.
How do we get our minds transformed?
நம்முடைய மனதிலே இந்த மறுரூப மாற்றத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்?
How is this done?
இது எப்படி நடைபெறும்?
How do we get our mind cleaned and renovated?
நம்முடைய மனதை புதுப்பித்து சுத்தமாக்குவது எப்படி?
A lot of that stuff has to be removed.
உள்ளே இருக்கிற அடைப்புகள், பலவிதமான சரக்குகள், குப்பை குளங்கள் அகற்றி வெளியேற்றப்பட வேண்டும்.
You know, we have CDs and DVDs today.
இன்றைக்கு CD-கள் இருக்கின்றன, DVD-கள் இருக்கின்றன.
And they can be written to and pictures can be stored upon them.
அவைகளிலே பல படங்களை, பல காட்சிகளை, செய்தி தொகுப்புகளை படிய செய்து பதிவு செய்து விடலாம்.
Whole movies can be recorded onto them.
ஒரு முழு திரைப்படத்தையும் அவைகளிலே தெளிவாய் பதிவு செய்ய முடியும்.
However, they can be erased.
எப்படி இருந்தாலும் அவைகளை அழிக்க முடியாது.
And overwritten again.
திரும்பவும் அவைகள் மீது எழுத முடியாது.
And it's a bit like this brain, the hard drive in our brain.
இதை போலதான் நம்முடைய மூளையிலேயும் படியேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியும் இருக்கிறது.
A lot of the error and the wrong concepts needs to be erased.
நம்முடைய மூளையிலே பதிந்திருக்கக்கூடிய தவறான பலவிதமான கோட்பாடுகள் அழித்து அகற்றப்பட வேண்டும்.
And truth needs to be written over the top again.
மறுபடியும் அதன் மீது சத்தியத்தை தெளிவாய் எழுதி பதிக்க வேண்டும்.
This can only be done in a certain way.
ஒரு குறிப்பிட்ட வழியின் மூலமாக மாத்திரம்தான் இவைகளை எல்லாம் செய்ய முடியும்.
Now with CD, they use a laser to erase it.
இந்த சீடிக்களை பொறுத்தவரை ஒரு லேசர் கதிர்வீச்சை கொண்டு அதில் பதிந்திருக்கும் காரியங்களை அழிக்க பயன்படுத்துவார்கள்.
And the light coming from that laser can erase everything on that DVD or that CD.
அந்த லேசர் ஒளி கதிர்கள் அந்த சிடி டிவிடிகளில் பதிந்திருக்கக்கூடிய எல்லா பழைய எழுத்துக்களையும் காரியங்களையும் அழித்து அகற்றிவிடும்.
Now revelation acts like that.
வெளிப்படுத்தலும் இப்படிப்பட்ட செயல்பாடையே உடையது.
God is able to erase everything that's wrong, every wrong image, every wrong thought is able to be erased when God brings revelation to us.
தேவனும் தம்முடைய வெளிப்படுத்தலை நமக்குள் கொண்டு வரும்போது மனதிலே பதிந்து கிடக்கிற தவறான நினைவுகள் எண்ணங்கள் காட்சிகள் எல்லாம் தானாய் அகன்று அழிக்கப்பட்டு வெளியேறிவிடும்.
We really need to understand what revelation is.
உண்மையாகவே வெளிப்படுத்தல் என்றால் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
It is God enlightening the mind.
தேவன் நம்முடைய மனதை பிரகாசிப்பிக்கும் ஒரு செயலாகும்.
This enlightenment does not come from any natural source.
இந்த மனக்கண்களின் பிரகாசமடையும் தன்மை இயற்கையான எந்த இடங்களிலிருந்தும் கிடைக்கப்பெற முடியாது.
It is supernatural.
அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று.
It is God bringing truth and light to us.
தேவன் தமது சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் நமக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்.
This supernatural impartation of truth is called revelation.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சத்திய ஊடுருவ செய்கிற பிரவேசத்தின் உட்புகுத்தல் தான் வெளிப்படுத்தல் அழைக்கப்படுகிறது.
The Bible speaks of two kinds of knowledge.
வேதம் இரண்டு விதமான அறிவுகளை குறித்து சொல்லுகிறது.
That knowledge which is just natural knowledge.
இயற்கையாய் நாம் அறிந்திருக்கிற அறிவு.
Like you taught at school.
பள்ளிக்கூடங்களிலே கற்றுக்கொண்டதன் விளைவாய் பெற்றுக்கொண்ட அறிவு.
It's just natural wisdom and natural knowledge.
அது இயற்கையான அறிவும் ஞானமும் ஆகும்.
And the Bible talks about another kind of knowledge.
வேறொரு விதமான அறிவை குறித்து வேதம் சொல்லுகிறது.
A knowledge which comes to us supernaturally by encountering the source of that knowledge.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே சகல அறிவுக்கும் ஊற்றாயிருக்கிற அந்த அறிவு களஞ்சியத்தோடு நாம் வைத்துக் கொள்கிற ஒரு சந்திப்பின் மூலமாய் கிடைக்கப்பெறும் அறிவு பொக்கிஷம்.
The Greek word in the Bible for natural knowledge is the word gnosis.
இயற்கையான அறிவுக்கு கிரேக்க பதத்திலே gnosis என்று சொல்லுவார்கள்.
And it just means natural knowledge.
அது இயற்கையாய் உலகத்தில் நாம் அறிந்து கொள்கிற அறிவுகள்.
But there's another word that's used in the Greek language in the Bible, which is epignosis.
Epignosis என்ற இன்னொரு பதத்தை கிரேக்க பதத்திலே வேதத்திலே அறிவுக்கு ஆதாரமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும்.
And that word means an encounter with the knowledge.
அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அறிவு களஞ்சியத்தோடு ஏற்படுகிற ஒரு சந்திப்பு.
In other words, you're encountering the source of that knowledge, which is God.
வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் சகல அறிவுக்கும் மூல ஆதாரமாயிருக்கிற தேவனோடு கூட உள்ள ஒரு சந்திப்பின் விளைவு.
See, the Bible talks about people who are ever learning but never come to that revelation knowledge by encounter.
எப்பொழுதும் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒருபோதும் அந்த சத்தியத்தை கற்று உணராமல் இருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது.
You see, we could go to Bible school and be filled with a lot of knowledge.
வேதாகம கல்லூரிக்கு போய் படித்து அளவுக்கு அதிகமாய் பல அறிவுகளை பெற்று குவிக்கலாம்.
But if that knowledge is not made real to us by revelation, it really isn't imparted to us.
ஆனாலும் ஒரு வெளிப்படுத்தல் மூலமாக அந்த அறிவு நமக்கு வெளிப்படுத்த கூடிய உணர்வு நிலையை எட்டாவிட்டால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை.
So you can have intellectual knowledge or revelation knowledge.
நம்முடைய மூளை அறிவிலே அறிந்திருக்கிற அறிவுடையவர்களாகவும் இருக்கலாம். இல்லாவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் மூலமாக அறிவு பெற்றவர்களாகவும் இருக்கலாம்.
Revelation is a form of light.
வெளிப்படுத்தல் ஒரு ஒளியின் வடிவமாகும்.
Which contains incredible knowledge.
அதிலே அளவு கடங்காத அறிவுரைகள் பொதிந்திருக்கும்.
And can only come by the Spirit of God to us.
தேவனுடைய ஆவியானவர் மூலம் மாத்திரம்தான் இந்த அறிவை நாம் கிடைக்கப்பெற முடியும்.
Then when revelation comes, it carries with it certain qualities.
வெளிப்படுத்தல் வரும்போது அதோடு கூட கூட சில இன்றியமையாத தன்மைகளையும் அது சுமந்து வரும்.
You know, we can be sitting trying to understand something in the Bible.
வேதத்திலே எதையாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க அமர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருப்போம்.
And suddenly it all becomes clear.
திடீரென்று எல்லாம் தெளிவாய் விளங்கிவிடும்.
That's revelation knowledge.
அதுதான் வெளிப்படுத்தலின் மூலம் வருகிற அறிவு.
That's the power of the Holy Spirit making it real to us.
அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு அந்த காரியத்தை உண்மையாய் மெய்ப்பித்து காட்டுகிற ஒரு அறிவு.
When that kind of information or knowledge comes to us, something happens in our brain.
அப்படிப்பட்ட ஒரு அறிவு, அப்படிப்பட்ட ஒரு தகவலும் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்போது நம்முடைய மூளையிலே ஏதோ ஒன்று இனம் புரியாத காரியம் சம்பவிக்கிறது.
If we accept that knowledge which is coming to us from God,
தேவனிடத்திலிருந்து கடந்து வரும் அந்த அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது,
it will erase in our brain everything that's contrary to that part of kind of knowledge.
அந்த குறிப்பிட்ட அறிவுக்கு எதிரடையாய் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் நம் மூளை அறிவிலிருந்து அது அழித்து அகற்றிவிடும்.
And it will replace it with truth.
அதற்கு பதிலாக சத்தியத்தினால் அந்த இடத்தை நிரப்பிவிடும்.
It is erasing the error and writing over the chalk the truth.
தவறான காரியங்களை எண்ணங்களை அழித்துவிட்டு சத்தியத்தை அதன் மீது எழுதிவிடும்.
And so it destroys the strongholds of lies and error within our brain.
மூளையிலே இப்படி சிக்கி கிடக்கிற பொய்யான தகவல்களை தவறுகளை எல்லாம் நம்முடைய மனதை விட்டு முழுவதுமாய் அகற்றி விடுகிறது.
You see, I was brought up in a church who taught me you couldn't see Jesus.
இயேசுவை நீ எல்லாம் பார்க்கவே முடியாது என்று சொல்லிக் கொடுத்த சபையிலே நான் வளர்ந்தேன்.
We talked about this in the last session.
கடந்த பகுதியிலேயும் இதை குறித்து கொஞ்சம் கவனித்தோம்.
You couldn't see angels. This was for very special people.
தேவ தூதர்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதெல்லாம் விசேஷமான ஆட்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார்.
You couldn't hear the voice of God on a daily basis. That was for special people.
அனுதினமும் தேவ குரலை கேட்பதெல்லாம் முடியாத காரியம். அது விசேஷமான மக்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன்.
And so I believed that.
ஆகவே அவைகளையே உண்மை என்று நம்பினேன்.
Even though it was a lie, I believed it.
அது பொய்யா இருந்தும் கூட அதுதான் உண்மை என்று நான் நம்பினேன்.
And that established a stronghold in my mind.
அது என்னுடைய மனதிலே ஒரு பலத்த அரண்களை ஏற்படுத்தி விட்டது.
And so there was an incompatibility between my mind and my spirit now.
ஆகவே இப்பொழுது என் மனதுக்கும் என் ஆவிக்கும் இடையிலே ஒத்து வரவில்லை.
I never believed that these things could happen to me.
இவைகளெல்லாம் எனக்கும் நடக்கக்கூடும் என்பது என்னால் நம்ப முடியாமல் இருந்தது.
Because I believed the lie and it was written up here.
ஏனென்றால் என் மனதில் எழுதப்பட்டு கிடந்த பொய்யை தான் நான் நம்பினேன்.
My spirit didn't believe those things.
அந்த காரியங்களை என் ஆவி நம்பவில்லை.
My spirit knew better because it was in connected to God.
என்னுடைய ஆவி தேவனோடு கூட இணைந்திருந்தபடியினால் சீராய் இருந்தது.
And so my mind was running interference now of my spirit.
இப்பொழுது என்னுடைய ஆவியின் செயல்பாட்டிலே என் மனம் குறுக்கிட துவங்கியது.
But truth came to me.
ஆனால் சத்தியம் எனக்கு கிடைத்தது.
Revelation came to me.
வெளிப்படுத்தல் எனக்கு வந்தது.
God began to show me these were lies.
இவைகளெல்லாம் பொய்யான கூற்றுகள் என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார்.
Understanding upon understanding and revelation upon revelation God began to give to me.
பல காரியங்களை குறித்த விளக்கங்களை வெளிப்படுத்தலின் மேல் வெளிப்படுத்தலாக தேவன் எனக்கு விளக்கி தர ஆரம்பித்தார்.
And it erased those lies.
அது அந்த பொய்யான கூற்றுகளை எல்லாம் அழித்து விட்டது.
And overwrote them with truth.
அவைகளின் மீது சத்தியத்தை எழுதிவிட்டது.
This is the power, you see, of revelation.
வெளிப்படுத்தலின் வல்லமை இதுதான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
And secondly,
இரண்டாவதாக,
revelation carries with it a deposit of faith.
வெளிப்படுத்தல் தன்னோடு கூட ஒரு விசுவாச மூலதனத்தை முதலீடாய் சுமந்து வருகிறது.
Because faith comes by hearing.
ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது.
Hearing the word of God.
தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலம் விசுவாசம் வரும்.
Hearing what God is speaking to us.
தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்கும் பொழுது விசுவாசம் பெருக்கெடுக்கும்.
This is revelation.
இதுதான் வெளிப்படுத்தல்.
And that deposit of faith comes into our spirit.
அந்த வெளிப்படுத்தலோடு ஒரு விசுவாசம் முதலீடு நம்முடைய ஆவியிலே வைக்கப்படுகிறது.
Which enables us to walk in that revelation.
அந்த வெளிப்படுத்தலிலே நாம் நடக்க அது நம்மை சத்துவப்படுத்துகிறது. And
so this is a process of renewing.
இது புதுப்பிக்கப்படுகிற தொடர் நிகழ்வாகும்.
Revelation from God begins to erase the old and write in new.
தேவனிடமிருந்து வருகிற வெளிப்படுத்தல் பழைய பொய்யான கூற்றுகளை அழித்துவிட்டு அதற்கு பதிலாக சத்தியத்தை உள்ளே வைக்கிறது.
You see, since a little child, we've received false concepts into our minds.
சிறு வயது முதற்கொண்டே குழந்தை பருவத்திலிருந்தே தவறான கோட்பாடுகளை மனதிலே நாம் கேட்க பெற்றுக் கொண்டோம்.
Some through our school teachers.
நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் மூலமாக சில கூற்றுகளை பெற்றுக் கொண்டோம்.
Some from our parents.
நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து சில காரியங்களை உள்ளே ஏற்றிக் கொண்டோம்.
And others from friends.
சில நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட வழிமுறைகளும் மனதில் பதிந்து
கிடக்கின்றன.
இவை எல்லாம் மனதிலே சேர்ந்து சரக்குகளாய் குவிந்து
கிடக்கின்றன.
இவைகளையெல்லாம் மனதின் அறைகளை விட்டு வெளியேற்றி சத்தியத்தை அதற்கு பதிலாக உட்புகுத்த வெளிப்படுத்தல் ஒரு தொடர் நிகழ்வின் கிரியையை சிறப்பாய் செய்கிறது.
I was praying one day.
ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
And the Lord came and stood next to me.
கர்த்தர் வந்து என் பக்கத்தில் நின்றார்.
And I said to the Lord, Lord, it's not easy to hear you clearly.
நான் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்பது அவ்வளவு சுலபம் அல்லவே என்றேன்.
There are so many voices in my head.
என் தலையிலே எத்தனையோ பல குரல்கள்
மோதிக்கொண்டிருக்கின்றன.
உம்முடைய சத்தத்தை மட்டும் சரியாய் அடையாளம் கண்டு கவனம் செலுத்துவது கடினமாய் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து தேவனே என் மனதை புதிதாக்கும் என்று கெஞ்சினேன்.
And the Lord just cupped his hands like this.
கர்த்தர் தன்னுடைய கரத்தை ஒரு பாத்திரத்தை போல் குவித்தார்.
And when I looked into his hands, there was oil in his hands.
அவருடைய கரத்தை நான் பார்த்த பொழுது அந்த கரக்குவியலுக்குள் எண்ணெய் இருந்ததை பார்த்தேன்.
A very dark colored oil.
மிக மிக கருமை நிறமான எண்ணெய்.
And then he placed it on my head.
பின்பு என் தலையிலே அந்த எண்ணெயை வைத்தார்.
I felt the oil running down on my hair.
அந்த எண்ணெய் என் தலை கேசம் முழுவதும் பழிந்தோடுவதை நான் பார்த்தேன்.
And then I waited for a minute.
ஒரு நிமிடம் காத்திருந்தேன்.
And I said, Lord, I don't feel anything.
நான் சொன்னேன், ஆண்டவரே, உண்மையாகவே எனக்கு ஒன்றும் உணர முடியவில்லையே.
He said to me, this oil must seep into me slowly.
அவர் சொன்னார், இந்த எண்ணெய் மெதுவாய் உனக்குள் இறங்க வேண்டும்.
And you must come to me daily and ask me to do this.
அனுதினமும் இதை செய்யும்படி என்னுடைய சமூகத்தில் வந்து நீ கேட்க வேண்டும்.
He said, seeking me must be the priority of your life.
அவர் சொன்னார், என்னை தேடுவதுதான் உன் வாழ்க்கையின் முதல் முழு முன்னுரிமையின் நோக்கமாய் இருக்க வேண்டும்.
He then looked out of my window in my study.
என் ஜன்னல் வழியாக நான் படிப்பதை அவர் பார்த்தார்.
And he was looking like he was looking way far, far away.
வெகு தூரத்தில் பார்ப்பதை போல் எனக்கு தெரிந்தது.
And then he turned to me and he said this.
அவர் என்னிடமாய் திரும்பி இப்படி சொன்னார்.
He said, darkness is coming.
இருள் வந்து கொண்டிருக்கிறது.
He said, the time is short.
காலம் மிக மிக குறுகியது.
Do not waste your time.
இனிமேலும் உன் நேரத்தை வீணாக்கி விடாதே.
Tell the people their minds have to be renewed.
ஜனங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்பதை வற்புறுத்தி சொல்.
They cannot walk with me unless their minds have been renewed.
ஜனங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டால் ஒழிய என்னோடு கூட இணைந்தவர்களால் நடக்க முடியாது என்பதை சொல்.
You must come daily to the Lord and ask him for that oil to renew your mind.
அனுதினமும் கர்த்தரிடத்தில் வந்து உங்கள் மனதை புதிதாக்கக்கூடிய எண்ணெய்க்காய் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும்.
All those violent images which you've seen and pictures and unclean pictures and images has to be erased with that oil.
பல திரைப்படங்கள் படக்காட்சிகளிலே நீங்கள் கண்ட கொடுமையான வன்முறை காட்சிகள் ஆபாசமான காட்சிகள் உங்கள் மனத்திரையிலே பதிந்திருக்கும். இவைகளையெல்லாம் நீங்கள் முழுவதுமாய் அகற்றி உங்கள் மனதை சுத்தமாக்க வேண்டும்.
And then you must dedicate your eyes, your ears and your mind to the Lord and keep them pure for him.
அதை தொடர்ந்து உங்களுடைய கண்களை உங்களுடைய செவியை உங்களுடைய மனதை கர்த்தருக்கென்றே நீங்கள் பிரதிஷ்டை செய்து பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும்.
You must do that.
நீங்கள் அதை செய்ய வேண்டும்.
Only you can do that.
நீங்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும்.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா.
Lord, I thank you for every person listening to this today.
கர்த்தாவே, இன்றைக்கும் எங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறேன்.
I pray that you'll bring them to dedicate their mind, their eyes and their ears to you, Lord.
இன்றைக்கே இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதையும் தங்கள் கண்களையும் தங்கள் செவிகளையும் உமக்கு பிரதிஷ்டை செய்யும்படி உதவி செய்வீராக.
Lord, and as they come sincerely and in truth to you, you will do this for them.
உண்மையோடு உத்தமத்தோடு உம்மை தேடியுமிடத்தில் வரும்பொழுது நீர் இந்த அற்புத காரியத்தை இவர்கள் வாழ்க்கையில் செய்வீர் என்று அறிந்திருக்கிறேன்.
Separating, they must separate their eyes, their ears from that which is evil.
அசுத்தமாய் இருக்கிற பொல்லாங்கிலிருந்து இவருடைய செவிகளையும் கண்களையும் மனதையும் பிரித்தெடுத்து விலக்கி பாதுகாத்தருளும்.
And the oil of your spirit will erase everything that is bad and evil in their minds.
உம்முடைய ஆவியின் அனுகிரக எண்ணெய் இவருடைய மனதிலே தீமையாய் பொய்யாய் தவறாய் பதிந்திருக்கிற அனைத்தையும் அழித்து அகற்றி விடுவதாக.
And they will begin to walk with you.
உம்மோடு கூட இவர்கள் நடக்க துவங்குவார்களாக.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.